ஞானஸ்தான தண்ணீரில் இறங்கிய மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம் மீது எடுத்துக்கொள்ள உடன்படிக்கை செய்து கொள்ளும் அல்லது கர்த்தரின் சீஷர்களாக இருக்க நம்மை நாமே அறிவித்துக் கொள்ளும். நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு வாரம் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து நாம் வாழ்க்கையில் வாழ்கிற விதத்தில் இந்த சீஷுவத்தை செயலில் காட்டுகிறோம். அப்படிப்பட்ட சீஷுவத்துவம் மெக்சிகோவின் அண்மை நிகழ்ச்சிகள் அழகாக தெரிவித்துள்ளன. வட மெக்சிகோவில் பழமரம் வளர்க்கும் சமுதாயங்களுக்கு அது ஒரு அழகிய வசந்த காலமாக இருந்தது. பழமரங்கள் முழுமையாக பழுத்திருந்தன. தாராளமான அறுவடைக்கான எதிர்பார்ப்பு அதிகமாயிருந்தது. கடன்களை திரும்ப செலுத்தவும் தேவைப்பட கருவிகளையும் முதிர்ந்த பழத்தோட்டங்களை மாற்றியமைக்கவும் குடும்பத்தாரின் பள்ளி கட்டடங்களையும் கட்டுதல் போன்ற தனிப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற திட்டங்கள் நிறைவேற்க திட்டமற்ற சாதகமான உணவு பொதுவானது. பின் மார்ச் பின்பகுதியில் ஒரு நாள் மாலை திங்கட்கிழமை குளிர்கால புயல் வந்து பனி மெய்ய தொடங்கியது. காலை 3 மணி வரை பனி பொழிந்தது. பின்பு மேகம் நகர்த்த பின்பு தட்பவெப்பம் குறைந்தது. இரவு முழுவதும் அதிகாலையிலும் பழ அறுவடையின் ஒரு பகுதியாவது பாதுகாக்க எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டன. எதுவானாலும் பலனில்லை. மிகவும் குளிராய் இருந்தது. பயிர்கள் முழுவதும் உறைந்து விட்டது. இவ்வாண்டு அறுவடை செய்யும் விற்கவும் எந்த பழம் இருக்காது. அந்த அற்புதமான திட்டங்கள் எதிர்ப்புகள் நேற்றைய கனவுகளும் தகர்ந்துவிட்டதால் செவ்வாய்க்கிழமை உற்சாகமின்றி நம்பிக்கையொன்றும் விடிந்தது. சோலோனியா ஜாரஸ் சிஹுவாஹுவா ஆலய தலைமையில் முதல் ஆலோசகர் ஜான் ஹச்சின் மனைவியிடமிருந்து கொடிய செவ்வாய்க்கிழமை காலை பற்றிய ஒரு மின்னஞ்சல் பெற்றேன். அம்மின்னஞ்சலின் பகுதி பற்றி குறிப்பிடுகிறேன். இன்று காலை கூட்டத்தை இரத்து செய்யலாமா என்று பார்க்க ஆலயத்துக்கு ஓடிச் சென்ற ஜான் 6:30 மணிக்கு எழுந்தார். அவர் திரும்பி வந்து கார் நிறுத்தவிடும் சாலையிடமும் தடையின்றி உள்ள என்றார். ஆகவே நாங்கள் கூட்டம் நடத்த முடிவு செய்தோம். பழத்தோட்டம் இல்லாத சில பணியாட்கள் வரலாம். கூட்டத்தில் எல்லா பணியாளர்களையும் ஈடுபடுத்தலாம் என எண்ணினோம். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் மிகவும் வந்தது மிக உணர்த்துதலாக இருந்தது. தூக்கம் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் அழிந்துவிட்டன என எண்ணி அவர்கள் அங்கு வந்தனர். ஆய்த்த கூட்டத்தில் அவர்கள் நான் கவனித்தேன். விழித்திருக்க அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர். வராமல் இருக்க நல்ல காரணத்தை தேடுவதற்கு பதிலாக அவர்கள் அங்கு
இருந்தனர்.
அக்கூட்டத்தில் 38 இருந்தனர். அது எங்களுக்கு உற்சாகமான காலையாக இருந்தது. என்ன நடந்தாலும் தங்கள் கடமைகளை செய்கிற நல்ல மனிதர்களுக்காக நாங்கள் பரவலாக பிதாவை நன்றி கூறினோம். கதை அங்கு முடியவில்லை. பயிரை இழந்தவர்கள் அதிகமானோர் மிளகாய் பயிறு போன்றவற்றை அங்கு அந்த பருவத்திற்கு இணையான பயிராக நடை சிறிது நிலம் வைத்திருந்தனர். இப்பயிர்கள் அடுத்த ஆண்டு பழம் வரும் வரை தாங்க போதுமானது பணத்தையாவது கொடுக்கலாம் என்று கூடுதல் நிலைமை இல்லாமல் வருமானமே இல்லாத ஒரு வருஷத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நல்ல சகோதரன் தன் குடும்பத்துடன் அங்கிருந்தார். அந்த சமூகத்தில் இருந்த பிறர் இச்சகோதரின் மோசமான நிலையை பார்த்து தங்கள் சொந்த முயற்சியிலும் செலவிலும் ஒரு சிறு நிலத்தை ஏற்பாடு செய்து நிலத்தை பயன்படுத்த தங்கள் சொந்த கருவிகளை பயன்படுத்தி நடுவதற்கு அவருக்கு மிளகாய் செடிகள் கொடுத்தனர். நான் இப்போது பேசிய மனிதர்களை பற்றி நான் அறிவேன். அவர்களை அறிவதால் அவர்கள் செய்வதற்காக நான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அவர்கள் அறியாதவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்கலாம். இரவு முழுவதும் விழித்திருந்து முழு ஆண்டுக்கும் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை இழந்திருக்கிறார்கள் என அறிந்து பின்பும் தங்கள் கடமைகளை ஆற்ற ஏன் அவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும்? இப்போது தாங்களே பொருளாத நெருக்கடியில் இருக்கும் போது அதிக வேலையுள்ள மற்றொருக்கு உதவ இப்போது அரிதாயிருக்கிற தங்கள் விலையேறப்பற்ற ஆதாரங்களை ஏன் அவர்கள் பயன்படுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சீஷஸ்ரோத்திரத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள கொண்டால் இந்த 2 கேள்விகளுக்கும் நீங்களே பதிலை அறிவீர்கள். கிறிஸ்துவின் சீஷராயிருக்க உடன்படிக்கை செய்வதற்கு வாழ்நாள் முறை மற்றும் அப்பாதை எளிதானதல்ல. நாம் நமது பாவங்களில் இருந்து மனம் திரும்பி நாம் என்ன செய்ய அவர் எதிர்பார்க்கிறார், அவர் சேவை செய்வது போல நமது ஆயலருக்கு சேவை செய்ய முயலும் போது நாம் தவறாமல் அதிகமாக அவரை போல ஆவோம். அவரை போலாவதும் அவருடன் இருப்பதும் நமது முடிவான இலக்காகவும் நோக்கமாகவும் உள்ளது. முக்கியமாக உண்மையான சீஷுவத்தின் அர்த்தமாகவும் இருக்கிறது. அவர் அமெரிக்கா கண்டத்துக்கு சென்ற போது ரட்சகர் தன் சீஷர்களை கேட்டது போல, ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷராக வேண்டும்? பின் தன் கேள்விகளுக்கு தாமே பதிலளித்து சொன்னார், என்னை போலவே என் மெய்யாகவே நான் உங்களுக்கு செய்கிறேன். ரட்சகரை போலாவது எளிதான காரியமில்லை. விசேஷமாக நாம் வாழும் இந்த உலகத்தில் நமது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நாம் தடையாகளும் எதிர்பார்ப்புகளையும் சந்திக்கிறோம். இதற்கு ஒரு காரணம் உண்டு, மற்றும் இம்மையின் முதல் நோக்கங்களிலும் இதுவும் ஒன்று. நாம் அப்ரஹாம் 3:25 வசிக்கும் போது, அவர்களுடைய கர்த்தராகிய தேவன் கட்டளையிடுவதை எல்லாம் அவர்கள் செய்வார்களா என இதை கொண்டு நாம் நிரூபிப்போம். இக்கஷ்டங்களும் பாடுகளும் தன்மைகளும் வீரியத்திலும் மாறுபடுகின்றன. அவற்றை கடக்காமல் இம்மை குறித்து ஒவ்வொருவரும் போக மாட்டார்கள். அதிகமாக இப்பாடுகளை பயிர்ச்சேதமாயும் அல்லது வேலை இழப்பாயும் அன்புக்குரியோரின் மரணமாயும் சுகவீனமாகியும் சரீர மன உணர்வு பூர்வ இயலமையாமையும் வறுமையாகவும் நண்பர்களின் இழப்பையும் பார்க்கிறோம். எனினும் தகுதியான நோக்கங்களுக்காக தோன்றுவதை பெறுவதும் கூட உதவியற்ற பெருமையின் ஆபத்துக்களை கொண்டு வர முடியும். அப்போது நாம் பரலோக நன்மையை விட மனிதர்களிடம் மரியாதையை விரும்புகிறோம். இவற்றில் உலக பிரபலமடைதல், பொது அங்கீகாரம், சரீர பலம், கலை அல்லது விளையாட்டு தளத்து செல்வம் மற்றும் ஐஸ்வர்யம் அடங்கும். இந்த பின் சொன்ன பாடுகள் பற்றி ஃபிட்லர் அந்த
Some of us may have feelings similar to those expressed by Tevye in Fiddler on the Roof, and I quote.
தெரிவித்ததை ஒத்த உணர்வுகள் நம்மில் சில பெறலாம். செல்வங்கள் சாபமடல் தேவன், அதனால் என்னை கண்டிப்பாராக நான் ஒருபோதும் வெளியேற்ற தேவையில்லை. ஆனால் இந்த பின்சொன் பாடுகள் பின்னதை விட மேற்கொள்ள மிக கஷ்டமானதும் ஆபத்தானதும் சவாலானதும் இருக்கலாம். நமது சீஷ்வத்துவம் நாம் எதிர்கொள்ளும் பாடுகளின் விதங்களில் விருத்தியாவதோ நிரூபிக்கப்படுவதோ இல்லை. ஆனால் நாம் எவ்வாறு அதை தாங்குகிறோம் என்பதிலேயே தலைவர் ஐரிங்கால்ஸ் நாம் கற்பித்து கற்றது போல, ஆகவே வாழ்க்கையின் புயல்களுக்கு ஊடே நாம் தேவனின் கட்டைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோமாக என்பதே வாழ்க்கையின் பெரிய பரீட்சை. புயலை சமாளிப்பது அல்ல, ஆனால் அவை உருமது போதும் சரியானது தேர்ந்தெடுப்பதே ஆகும். அந்த பரீட்சையில் தோற்பதே வாழ்க்கையின் சோகமாகும் மற்றும் நமது பரலோக வீட்டுக்கு மகிமையுடன் திரும்ப தகுதியுடையவராக தவறுகிறோம். நான் 23 பேர் பிள்ளைகளின் பெருமை மிக்க தாத்தா. அவர்களுடைய மிக இளம் வயதில் கூட நித்திய சத்தியங்களை அறிவதில் என்னை வியக்கமைப்பதில் அவர்களை தவறுவதே இல்லை. இந்த உரைக்காக நான் ஆயத்தம் செய்த போது, இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அல்லது பின்பற்றுவோராக இருப்பதன் அர்த்தம் என்ன என மிகச்சிறு விளக்கம் எனக்கு தனுப்புமாறு ஒவ்வொரையும் நான் கேட்டேன். நான் இந்த பதிலை 8 பென்சமினிடமிருந்து பெற்றேன். இயேசு கிறிஸ்துவின் சீஷராயிருப்பது என்பது உதாரணமாயிருப்பது, அதாவது ஊழியக்காரனாயிருப்பது அல்லது ஊழியக்காரனாயிருக்க ஆயத்தம் செய்வது, அதாவது பிறருக்கு ஊழியம் செய்வது, அதாவது வேதங்களை வாசித்து ஜெபம் பண்ணுவது, அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பது, அதாவது பரிசுத்தாவின் உணர்த்துதலை கேட்பது, அதாவது சபைக்கு ஆலயத்துக்கும் செல்வது. நான் பெஞ்சமின் செல்வதை ஏற்கிறேன். செய்வதும் ஆவுமதே சீஷத்துவம். நாம் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிப்பது நமது சக மனுஷருக்கு சேவை செய்வது. நாம் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த சீஷராகுவோம். அவர் சித்திக்கும் கீழ்ப்படிதலும் பணிதலும் சமாதானமும் ஆனந்தம் தேவத்தின் 3 மடங்களுடன் வருகிற பாதுகாப்பும் ஆகிய ஆசீர்வாதங்களுடன் பரிசுத்த ஆவியானவரின் தோழ்மையையும் கொண்டு வருகிறது. வேறு எந்த வழியாலும் அவை வர முடியாது. முடிவாக அவரது சித்துக்கு முழுமையான அர்ப்பணிப்பு நமது இரட்சகர் போல் நாம் இருக்க நமக்கு உதவுகிறது. மேலும் அவரை போலவும் அவருடன் இருப்பதும் முடிவானது இலக்கு நோக்கமாகவும் கண்டிப்பாக உண்மையான சீஷுவத்தின் ஒரே விளக்கமாகும். தேவனுக்கு இதயத்தை விளக்குகிற கஷ்டத்திலும் ஒவ்வொருக்கொருவர் குளோனியஜார சாலயத்தில் உள்ள அருகையில் உள்ள வயல்களிலும் சகோதர சகோதரிகளாக விசுவாசத்தில் தங்கள் அப்பணியை உறுதி செய்வதிலும் சீஷுவத்தின் நாம் பார்த்த வகையில் பின்பற்றுகிறது. நாம் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிறருக்கு சேவை செய்து அவர் சித்தத்துக்கு நம்ம சித்தத்தை அர்ப்பணிக்கும் போது நாம் உண்மையிலேயே அவருடைய உண்மையான சீஷர்களாகுவோம். அப்படியே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.